Honorable Shanmugam Kukudasan, you have 9 minutes.
அவை தலைவர் அவர்களே, இந்த அவையிலே உறுப்பினராக உள்ள பிரதம அமைச்சர், மகளிர் விவகார அமைச்சர் உள்ளிட்ட 22 பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்ற மகளிருக்கும் மகளிர் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டவனாக எனது உரையை தொடரலாம் என்று நினைக்கின்றேன். 2025 ஆண்டுக்கான பாதுகாட்டின் மீதான விவாதத்தில் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சு தொடர்பான எனது கருத்துக்களை இந்த மேலான அவையிலே எடுத்துரைக்க விளைகின்றேன். அவைத்தலைவர் அவர்களே, உலகத்தினுடைய முதலாவது பெண் பிரதமரை தெரிவு செய்த நாடு என்று பெருமைக்குரியது இலங்கை நாடாகும். இந்திய நாட்டின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட மாண்புமிகு இந்திரா காந்தி அவர்களாயினும் சரி, இஸ்ரேல் நாட்டின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட மாண்புமிகு கோல்டா மேயர் ஆயினும் சரி, இங்கிலாந்து நாட்டின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட மாண்புமிகு மார்கரெட் தச்சர் ஆயினும் சரி, இலங்கை நாட்டின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட மாண்புமிகு சிறிமாவ பண்டார் நாயக் அம்மையார் தெரிவு செய்யப்பட்ட பின்பு அந்த அடியொற்றியை இவர்கள் யாவரும் தெரிவு செய்யப்பட்டார்கள் என்பதை எண்ணி நாம் பெருமை கொள்ளலாம். இன்றைய உலகிலே அரசியல், பொருளியல், வாழ்வியல் முதலியவற்றின் பெண்களின் பங்கு பற்றுதலானது அந்த நாட்டின் அபிவிருத்தியை அளவிடும் அளவுகோலாக கொள்ளப்படுகிறது. இந்த சூழலிலே இந்த நாட்டின் குடித்தவையில் 50% மேற்பட்டவர்களாக உள்ள பெண்களின் நிலை அரசியலிலும் சரி, பொருளியலிலும் சரி, வாழ்வியலிலும் சரி முன்னிலையில் இருப்பதாக நாம் பெருமை கொள்ள முடியாது. உலகில் உள்ள பல நாடுகளில் பெண்கள் மேம்பாட்டில் இலங்கையை விட முன்னணியில் உள்ளன. எடுத்துக்காட்டாக நோர்வே, ஸ்வீடன், பின்லாந்து முதலிய நாடுகளில் பெண்கள் அரசியல் மற்றும் பொருளாதார பங்கு பெற்றுதலில் முன்னணியில் உள்ளார்கள். இந்த நாடுகளில் முற்கூறிய துறைகளில் பெண்களின் பிரதித்துவம் 40% மேலாக உள்ளது. ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவில் நாடாளுமன்றத்தில் பெண்களின் பங்கு பெற்றுதல் 61% உள்ளது. மேற்படி சூழலில் இறுதியாக 2018 இலங்கையில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட 8325 உறுப்பினர்களில் 1919 மட்டுமே பெண்களாக இருந்தனர். இது தெரிவு செய்யப்பட்ட பெண் உறுப்பினர்களில் 23%. கடைசியாக நடத்தப்பட்ட மாகாண சபை தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களில் 5% குறைவானவர்களை பெண்களாவர். இறுதியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட 225 உறுப்பினரில் 22 மட்டுமே பெண்களாவர். இது தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களில் 9% மட்டுமாகும். அதேபோல இந்த அமைச்சரவையிலே உள்ள பெண்களின் எண்ணிக்கை 8.3 ஆகும். இதை அதிகரிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த சூழலிலே பெண்கள் இலங்கை நாட்டிலே பெண்கள் 50% அடைய இன்னும் நெடுந்தொலை பயணிக்க வேண்டியுள்ளது. இந்த நிலையை மாற்றியமைக்க நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும். உள்ளூராட்சி சபைகள், மாகாண சபை மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் பெண்களுக்கு 50% குறையாமல் தெரிவு செய்யக்கூடிய வகையிலே தேர்தல் சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும். அதேபோன்று பல்கலைக்கழக அனுமதி, உயர்கல்வி, உயர் அரசு பணிகள் முதலியவற்றிலும் 50% குறையாமல் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விதத்திலே சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். நமது அயல் நாடான இந்தியாவிலே உள்ள தமிழ்நாடு மாநிலத்திலே மேற்படி துறைகள் அனைத்திலும் பெண்களது பங்கு பெற்றுதலை உறுதிப்படுத்தும் வண்ணம் பெண்களுக்கான சிறப்பு ஒதுக்கீட்டு சட்டம் உள்ளது என்பதை இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த நாட்டில் பெருந்தொகையான பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் உள்ளன. குறிப்பாக வடகிழக்கில் 92,000 பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் உள்ளன. நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் திருகோணமலை மாவட்டத்தில் 76,000 பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் உள்ளன. இவர்களுக்கு நிலையான வருமான வழிமுறைகள் இல்லை. இதனால் இந்த குடும்பங்களிலே உள்ள பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது. இவர்களில் பெரும்பாலானோருக்கு தொழிற்சந்தையிலே வேலைவாய்ப்பு ஒன்றை தேடிக்கொள்ளக்கூடிய படிப்பறிவு, பட்டறிவு, வினைத்திறன்கள் முதலியன போதுமானதாக இல்லை. எனவே இந்த பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வினைத்திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி அளித்து வருவாய் தரக்கூடிய சுயதொழில்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும். இதன் பொருட்டாக இந்த அமைச்சுக்கான ஒதுக்கீடு பன்மடங்கு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர் அமைச்சருக்கு கடந்த ஆண்டில் 19.7 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த இந்த ஆண்டில் இந்த தொகை 14.5 பில்லியன் ரூபாய், அதாவது 26% குறைக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு இந்த அமைச்சின் கீழ்வரும் மகளிர் அபிவிருத்தி திட்டங்களுக்கு கடந்த ஆண்டில் 2,818 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இந்த ஆண்டில் இந்த ஒதுக்கீடானது 844 மில்லியன் ரூபாய், 70% குறைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று கடந்த ஆண்டில் சமூக அபிவிருத்தி துறைகளுக்கென 1,836 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இந்த ஆண்டில் அந்த ஒதுக்கீடானது முழுமையாக இல்லாமல் செய்யப்பட்டுள்ளது. இவை மிகுந்த கவலை தரும் செயல்களாகும். இதை அரசு கவனத்தில் எடுத்து இந்த அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை பன்மடங்கு அதிகரிக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். இந்த நாட்டிலே குடித்தொகையில் ஏறத்தாழ 25% அனுசராரா அவர்கள். மேற்கு நாடுகளில் சிறர்கள் நலன் மேம்பாட்டுக்காக காட்டப்படும் அக்கறையும் அதற்காக செலவிடப்படவும் இந்த நாட்டிலே இருப்பதாக கொள்ள முடியவில்லை. இந்த அரசின் பாதுகாட்டில் சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிச்சுவர்களுக்கென 479 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு ஒதுக்கீட்டை விட 36 மில்லியன் ரூபாய் அதிகமாகும். இது வரவேற்கத்தக்க விடயம். எனினும் சிறுவர்கள் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக கடந்த ஆண்டில் 18 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இந்த ஆண்டில் இந்த தொகை 12.6 பில்லியனாக 27.7% குறைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு கவலை தரக்கூடிய விடயமாகும். சிறுவர் நலன்புதலுக்காக ஐக்கிய அமெரிக்க நாடானது தனது பாதுகாட்டிலே வரவு செலவு திட்டத்திலே 10 முதல் 12% ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகள் 8 முதல் 10% பிரித்தானியா 6 முதல் 8% கனடா 5 முதல் 7% ஒதுக்குகின்ற சூழலிலே இந்த நாட்டில் முழு மகளிர் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி அமைச்சுக்கு 3% மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. இது மகிழ்ச்சி தரக்கூடிய விடயம் அல்ல. இந்த அமைச்சுக்கான ஒதுக்கீட்டினை பன்மடங்கு அதிகரிக்க முழு அமைச்சரவையும் ஆவண செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்ளுகின்றேன். இந்த நாட்டில் உள்ள சிறார்களில் அரசு நடத்துகின்ற 46 சிறார் இல்லங்களில் 1075 சிறாரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நடத்துகின்ற 312 சிறார்கள் நலன்வம்பு இல்லங்களிலே 8182 சிறாருமாக மொத்தம் 9,287 சிறார் வாழ்கின்றார்கள். இவர்களில் அன்னளவாக 10% சிறார் மட்டுமே 2 பெற்றாரையும் இல்லாத சிறார்கள் ஆவர். எஞ்சிய 90% சிறார்கள் குடும்ப பொருளாதார சிக்கல் காரணமாக பெற்றோர் ஒருவரினாலோ அல்லது இருவரினாலோ வளர்க்க முடியாமல் சிறார் நலன்வம்பு இல்லங்களில் கொண்டு வந்து சேர்க்கப்படுகின்றார்கள். இந்த சிறார்களை பார்ப்பதற்கு பெற்றோர் அவ்வப்போது வந்து செல்கின்றார்கள். வரும்பொழுது தின்பண்டங்களை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். மேலும் விடுமுறை நாட்கள்
சண்முகம் குகுதாசன் யூ ஹேவ் 2 more minutes.
எஸ் சார். மேலும் விடுமுறை நாட்களில் வீட்டுக்கு அழைத்து செல்லுகின்றார்கள். இந்த வாய்ப்புகள் 10% பெற்றோர் என்ற சிறாருக்கு இல்லை. இதனால் இவர்கள் உளவியல் ரீதியான தாக்கத்திற்கு உள்ளாகின்றார்கள். இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு ஆவண செய்யுமாறு அமைச்சரை கேட்டுக் கொள்ளுகின்றேன். பிள்ளைகள் பெற்றார் உறவினரிடம் வாழும் பொழுது உடல்நலத்தோடு வாழ்வதாக ஆய்வுகள் கூறுகின்றன. எனவே இந்த 90% பிள்ளைகள் சார்ந்த குடும்பங்களுடைய வருவாயை கூட்டுவதன் மூலம் இந்த சிறார் இல்லங்களில் சேர்க்கப்படும் சிறார்களின் எண்ணிக்கையை 90% குறைக்க முடியும். எனவே இதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கேட்டுக் கொள்ளுகின்றேன். நாட்டில் ஏறத்தாழ 5000 குடும்பங்கள் பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்ப்பதற்காக நீதிமன்றத்தை நாடியுள்ளதாக அறிய முடிகிறது. அன்னையின் தந்தையும் மற்ற சிறார்களை இத்தகைய பெற்றோருக்கு கொடுப்பதன் மூலம் அந்த பிள்ளைகளும் குடும்பச் சூழலிலே உடல்நலத்தோடு வாழ வழி செய்யலாம். இதற்கு மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சு நிதியமைச்சோடு இணைந்து ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.